அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை. அக்டோபர் மாதம் 29 நாள் சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் பிரமிளா கிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இந்திய ஆண்களை விட பெண்கள் கூடுதலாக உழைக்கிறார்கள் என வெளியாகியுள்ள சர்வதேச அறிக்கை குறித்த பேட்டி.
ஒரு இந்த சமூக அமைப்பு வந்து மார்க்கெட் மற்றும் பணத்தின் அடிப்படையில ஓடக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு அதற்கு ஊதியம் கிடையாது இல்லையா, அதனால அந்த ஊதியமற்ற வேலை அது வேலையாக கருதப்படுவதில்லை.
பதுளை மாவட்டத்தில் நிலச்சரிவில் இறந்தவர்களுக்காக நடைபெற்ற நினைவஞ்சலி கூட்டம் குறித்த செய்தி.
இனிய நாள் என்று அவங்களுடைய நாங்க அந்த வாழ்ந்த காலங்களை எங்கள் மனதில வைத்துக் கொண்டு அவங்களுடைய நினைவு நாளதான் நாங்கள் சீதமாக்கிட்டோம் என்று சொன்னால் தீபாவளி பண்டிகை கொண்டாடவில்லை.
நேயர் நேரம் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் மரிய மைக்கேல் மற்றும் அறவாழி இளம்பருதி.
மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அதிகரித்திருக்கும் வன்முறையால் கடந்த 2 நாட்களுக்குள் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டிருப்பது குறித்து கவலை அடைந்திருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. பம்பாரி நகரத்திலும் அதை சுற்றியும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையிலான மோதல்களில் புதிதாக அதிகரிப்பு காணப்படுகிறது. வெள்ளிக்கிழமை உள்ளூர் ரோந்து காவல்துறையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 அதிரடி படையினரும் 4 பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர். நகரின் விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ள ஐநா படைப்பிரிவுகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது.
நாட்டிற்கு வெளியே பணப்பரிமாற்றம் மேற்கொள்ள குடிமக்களை அனுமதிக்கின்ற பொதுவாக பயன்படுத்தப்படும் சட்டப்பூர்வ ஓட்டையை சீன ஆட்சியாளர்கள் நீக்கியுள்ளனர். ஹாங்காங்கில் ஆயுள் காப்பீடு பெற்றுக்கொள்ள சீன பெருநில பகுதியில் உள்ள வங்கிகளின் பண அட்டைகளை தனிநபர்கள் பயன்படுத்த இனிமேல் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இத்தகைய காப்பீடுகள் சீனாவின் யுவான் நாணயத்தில் வாங்கப்பட்டு பின்னர் இன்னொரு வெளிநாட்டு நாணயத்தில் பொதுவாக அமெரிக்க டாலரில் பணமாக்கப்படுகிறது. சீனாவில் இந்த புதிய விதிமுறை அமலாவதற்கு முன்னதாக இத்தகைய ஆயுள் காப்பீடுகளை வாங்க பலரும் விரைந்துள்ளனர்.
தென்கொரிய அதிபர் பார்க் குன்ஹாய் நாட்டின் உள்துறை விவகாரங்களில் ஒரு தனி குடிமகன் அதிகாரம் செலுத்த அனுமதித்ததை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அதிபர் பதவி விலக கோரி தலைநகர் சோலில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளனர். தன்னுடைய நீண்டகால தோழியான சோய் சுன் சில் என்பவர் தன்னுடைய அரசியல் உரைகளின் முன்வரைவுகளை திருத்தியதாக அதிபர் பார்க் குன்ஹாய் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக 10 மூத்த ஆலோசகர்களை அதிபர் பதவி விலக உத்தரவிட்டுள்ளார். தென்கொரியாவின் மூத்த அரசாங்க அதிகாரிகளுடன் சோய் தொடர்புகளை வளர்த்து நிதி சார்ந்த ஆதாயத்திற்காக தன்னுடைய நிலையை பயன்படுத்தினார் என்று ஊகங்கள் கிளம்பியுள்ளன.
ஐஎஸ் அமைப்பின் மீது ஈராக்கின் முசுல் நகரின் மேற்கு பகுதியில் நடக்கும் தாக்குதலில் தாங்கள் பங்கேற்க உள்ளதாக ஒரு ஷியா தீவிரவாத குழு தெரிவித்துள்ளது. மற்ற குழுக்களுடன் இணைந்து டெல் அஃபார் நகருக்கு முன்னேறி செல்வதாக ஹெஸ்பல்லா படையணிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஐஎஸ் அமைப்பு கைப்பற்றுவதற்கு முன்னர் டெல் அஃபார் நகரில் ஷியா பிரிவு மக்கள் பெரும்பான்மையாக இருந்து வந்தனர். சுன்னி பிரிவு மக்கள் அதிகமாக உள்ள முசுல் நகரில் தாங்கள் நுழையப் போவதில்லை என்று இந்த ஷியா தீவிரவாத குழு தெரிவித்துள்ளது.
வடகொரியாவுக்கு மிக முக்கிய அந்நிய செலாவணி ஆதாரமாக விளங்குகின்ற நிலக்கரி இறக்குமதியை நிறுத்திவிட சீனாவை அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. வடகொரியாவின் அணுத்திட்டத்திற்கு நிதி ஆதரவு வழங்குவதற்காக இந்த வருமானம் பயன்படுத்தப்படுவதாக அமெரிக்கா கவலை அடைந்துள்ளது. ஐநாவின் தடைகளுக்கு இசைவாக நடக்கவும் மனிதநேய நோக்கங்களுக்கு அல்லாத விடயங்களில் இந்த வருமானத்தை பயன்படுத்துகின்ற இறக்குமதியை நிறுத்தவும் சீனா வாக்குறுதி அளித்திருக்கிறது. ஆயுத திட்டங்களுக்கு இந்த பணம் செல்வதை காட்டுகின்ற சான்று இருந்தாலன்றி இறக்குமதியை சீனா அனுமதிப்பது போல தோன்றுவதாக அமெரிக்க துணை வெளியுறவு செயலாளர் பிலின்கென் தெரிவித்திருக்கிறார்.
சவுதி அரேபியாவின் தலைமையிலான கூட்டணி படையினர் டாயிஸ் நகரத்திற்கு அருகில் உள்ள நகரில் நடத்திய விமான தாக்குதலில் குறைந்தது 17 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ஏமனிலிருந்து வருகின்ற அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. தவறுதலாக பல வீடுகள் தாக்கப்பட்டதால் கொல்லப்பட்டோரில் பல பெண்களும் குழந்தைகளும் அடங்குவதாக கூறப்படுகிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். தொடர்வது செய்தி அரங்கம். முதலில் இந்திய கண்ணோட்டம். ஆந்திர மாநிலம் கடப்பா அருகே செம்மரங்களை வெட்டி கடத்த முயன்றதாக 97 தமிழர்களை கைது செய்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் அறவாழி இளம்பருதி.
ஆந்திர மாநில வனப்பகுதியில் சட்டவிரோதமாக செம்மரங்களை வெட்டியதாக கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த 97 பேரை சிறையில் அடைக்க ஆந்திர மாநில நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆந்திர மாநிலத்தின் கடப்பா மாவட்டத்தில் உள்ள மைத்துக்கூர் நீதிமன்றம் முன்பாக இன்று சனிக்கிழமை ஆஜர்படுத்தப்பட்டிருந்த 97 பேரை 15 நாட்கள் சிறையில் அடைக்க நீதிபதி சத்யகுமாரி உத்தரவிட்டிருந்தார். ஆந்திராவில் லங்கமால் பகுதியில் உள்ள நல்லமலா வனப்பகுதியில் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வெட்டிய செம்மரக்கட்டைகள் மற்றும் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டதாகவும் ஆந்திரா காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். முன்னதாக சென்னைக்கு அருகிலுள்ள ரெட் ஹில்ஸ் பகுதியில் செம்மர கடத்தல் தொடர்பான வழக்கில் தேடப்பட்டு வந்த ஜாகிர் என்பவரை ஆந்திரா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் அளித்த தகவலை அடிப்படையாக கொண்டே இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மைதுகூர் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். ஆந்திர மாநில சிறையில் இன்று அடைக்கப்பட்டுள்ள 97 பேரும் தமிழகத்தின் வட மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் அனைவரும் மரம் வெட்டும் தொழிலாளிகள் என்றும் தமிழகத்தில் முகவர்களாக ஈடுபடும் ஒரு சிலர் இவர்களை அழைத்துச் சென்று செம்மரங்களை வெட்ட பயன்படுத்திக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக கடந்த 2015 ஆந்திர மாநிலத்தில் உள்ள சேஷாச்சலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தல் குற்றவாளிகள் என்று கூறப்பட்ட 20 பேர் செம்மர கடத்தல் தடுப்புப் படையினரால் கொல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து இதுபோன்ற விவகாரங்கள் அதிக கவனத்தை ஈர்த்து வருகின்றன. தொடர்ந்து செம்மரம் வெட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஆந்திர சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 288 தமிழர்கள் இந்த ஆண்டின் துவக்கத்தில் தான் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அதன் பிறகும் கூட 100 தமிழக தொழிலாளர்கள் மீண்டும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுதான் வருகிறார்கள்.
அறவாளி இளம்பருதி. உலக அளவில் சராசரியாக ஒரு ஆண்டுக்கு ஆண்களை விட பெண்கள் 39 கூடுதலாக உழைப்பதாக உலக பொருளாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்திய ஆண்களை விட இந்திய பெண்கள் ஆண்டுக்கு 50 மேல் கூடுதலாக உழைப்பதாக அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து சமூக ஆர்வலர் கீதாவிடம் கேட்டேன்.
பெண்களுடைய உழைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு 3 வகையில சொல்லுவாங்க. எப்படி 3 வகை என்று சொன்னால், ஒன்று சமூகத்துக்காக தரக்கூடிய உழைப்பு, அவங்க போய் வெளியில ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உழைப்பாக, அது விவசாயமாகட்டும் கட்டிட வேலையாகட்டும் அல்லது வீட்லயே உட்கார்ந்து கூட ஊதுபத்தி ஊறுகா இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி பணி என்று சொல்லலாம். அந்த மாதிரி பணிகள் வந்து நிறைய செய்யறாங்க. சர்வீஸ் செக்டர்லயும் அவங்க வந்து இது மாதிரி வீட்டு வேலை செய்யக்கூடியவர்கள் அல்லது கடைகள்ல பணி புரிபவர்கள் என்று பல விதமான இந்த பொருளாதாரத்துல அவங்க ஒரு முக்கிய பங்கேற்றாங்க. பட் அது மட்டுமே இல்லாமல் அவர்கள் சமூக உற்பத்திக்காக, இப்ப அடுத்த தலைமுறையை உற்பத்தி செய்வதற்கும் அவங்கதான் வந்து குழந்தை பெறக்கூடிய ஒரு பணியை அவங்க வந்து செய்யறாங்க.
நிறைய பெண்கள் வந்து அவங்க வீட்டுல செய்யற வேலைகளை வந்து வேலையாவே கன்சிடர் பண்றது இல்ல. நீங்க என்னவா இருக்கீங்க அப்படின்னு இயல்பா கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஹோம் மேக்கரா இருக்கும், வீட்டுல சும்மா இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அந்த வீட்டுல இருக்கிறது, வீட்டுல செய்யறதுக்கான வேலைக்கான அங்கீகாரம் வந்து இந்த சொசைட்டில இல்லாதனால அப்படி சொல்றாங்களா, இல்ல அத ஒரு வேலையாவே நிறைய பெண்கள் கன்சிடர் பண்றது இல்லையா?
தன்னை ஒரு தொழிலாளின்னு கருதுவதில்லை, அதான் பிரச்சனை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஒரு இயல்பான வேலை, பெண் என்றாலே நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யணும், அதனால இது வந்து வேலை என்று என்ன, எதுக்கு ஊதியம் இல்லையோ அது வந்து வேலையாக கருதப்படுவதில்லை. ஏன்னா இது மார்க்கெட் சொசைட்டி, ஒரு இந்த சமூக அமைப்பு வந்து மார்க்கெட் மற்றும் பணத்தின் அடிப்படையில ஓடக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறதுனால அந்த பெண்களுக்கு அதற்கு ஊதியம் கிடையாது இல்லையா, அதனால அந்த ஊதியமற்ற வேலை அது வேலையாக கருதப்படுவதில்லை. ரெண்டாவது, இவங்க தன்னைத்தானே குறைவாக நினைப்பது என்பதும் பெண்களுடைய ஒரு இயல்பாக ஆகிவிட்டது. சரி, நம்ம வந்து இது என்ன, இது பெண்ணா இருக்குன்னா நம்ம இதெல்லாம் செஞ்சாகணும், சரி செய்றீங்க, இப்ப இதுவும் ஒரு உழைப்பு தானே, இது சமூகத்துக்காகவும் உங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் சேர்த்துதானே நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னு, அப்படியா அப்படின்னு கேட்பாங்க.
சமூக ஆர்வலர் கீதா. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தொடர்வது இலங்கை கண்ணோட்டம். இலங்கை பதுளை மாவட்டத்தில் பெருந்தோட்டம் ஒன்றில் 2014 அக்டோபர் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 37 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உறவினர்கள் இன்று நினைவஞ்சலி செலுத்தினர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தருகிறார் ஆர். உதயகுமார்.
2014 மீரியப்பெத்தை நிலச்சரிவு அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் அவர்களின் உறவுகளினால் இன்று 2வது ஆண்டு நினைவு கூறப்பட்டனர்.
அனர்த்தம் ஏற்பட்டது காலை 7:20 மணியளவில். சரியா 7:20 அந்த மீரியப்பெத்தில நாங்க வாழ்ந்த இடத்துல உயிர் போன இடத்துல போயிட்டு நாங்க அந்த 237 உயிருக்கான தீபங்கள் ஏற்றி அவங்களுக்கு ஆத்மா சாந்தி கிடைக்க வேணும் என்று கடவுளை காட்சி கொண்டு பூசைகள் செய்து விட்டுதான் வந்தோம். நாங்க போயிட்டு இப்ப எங்கட அம்மா அப்பா தங்கச்சி இருந்தோம், அவங்களுக்கு நாங்க அஞ்சலி செலுத்திட்டு வந்தோம். எங்கனால அது ஒரு நாளும் மறக்க முடியாது. இங்க நாங்க உயிர் வாழ்ந்து கட்டாயம் அந்த நினைப்பு மனசுல இருந்துகிட்டுதான் இருக்கும். அது மறக்கவே முடியாது. அந்த கொடூரத்தை உலகத்தையே எழுதி வச்சாலே இறந்த உயிருக்கு ஈடாகாது, அதைத்தான் சொல்ல முடியும் எங்களால.
இன்றைய நாள் தீபாவளி பண்டிகை நாளாக இருந்த போதிலும் உயிரிழந்த உறவுகளின் நினைவு நாளாகவே அவர்களால் அனுஷ்டிக்கப்பட்டது.
இன்றைக்கு நாங்கள் தீபாவளி எப்படி கொண்டாடுறது, எங்களோட அம்மா அப்பா இறந்த நாள், மற்றபடி தீபாவளி எந்த ஒரு விசேஷமும் எந்த ஒரு பலகாரமோ எதுவுமே செய்யவில்லை. எல்லாரும் அப்படித்தான் நினைவு நாள் என்று அவங்களுடைய நாங்கள் அந்த வாழ்ந்த காலங்களை எங்கள் மனதில் வைத்துக்கொண்டு அவங்களுடைய நினைவு நாளை தான் நாங்கள் விசேஷமா அனுஷ்டித்தோம். என்னன்னா தீபாவளி பண்டிகையை கொண்டாடவில்லை. ஏன்னா வெளியில தான் அடுப்பு வச்சு அவங்க அந்த உணவுக்காக சமைச்சாங்களே ஒழிய மற்றபடி தீபாவளி என்ற விசேஷமும் இல்லை
என்றார் மீரியப்பேட்டை தோட்டத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் கலைமகள்
ஆர் உதயகுமார். அடுத்து நேயர் நேரம் தொகுத்து வழங்குபவர்கள் மணிவண்ணன் மற்றும் மரியமைக்கேல்.
இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் மைக்கேல். நேயர் நேரத்துக்கு செல்லும் முன் முதலில் ஒரு அறிவிப்பு. நேயர்களே, பிபிசி தமிழோசியின் சிற்றலை ஒலிபரப்பு அலைவரிசைகள் நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் மாறுகின்றன. நாளையிலிருந்து நம்முடைய சிற்றலை ஒலிபரப்பை நேயர்கள் சிற்றலை மீட்டர்கள் 41, அதாவது 7600 கிலோஹெர்ட்ஸ், 31 மீட்டர் அதாவது 9900 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 25 மீட்டர் அதாவது 11965 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் கேட்கலாம். நன்றி. சரி, இனி பிற கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சல்களுக்கு செல்லலாமே மைக்கேல்.
ஆம், முதலில் சீர மாணவர்கள் செயற்கைக்கோள் தயாரிக்கும் வேலையில் ஈடுபடுவது பற்றிய பிபிசி தமிழ் காணொளி பற்றி எழுதும் மதுரை நேயர் ஷோ சண்முக சுந்தரம், சீனாவின் பெய்ஜிங் மத்திய பள்ளி மாணவர்கள் மாதிரி செயற்கைக்கோள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விடயங்களை பிபிசி காணொளி வாயிலாக அறிந்தேன். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதை நன்கு உணர்ந்து செயல்வழி கல்வி முறையை ஊக்குவிக்கும் சீன மக்களை பாராட்டுகிறேன். இதே நடைமுறையை இந்திய அரசு வழக்கப்படுத்த வேண்டும். அப்போதுதான் இளைஞர்களின் எதிர்காலம் பிரகாசிக்கும் என்கிறார்.
தமிழக அரசு சட்டமன்ற குழுக்களை அமைப்பதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சட்டப்பேரவை தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவரப்போவதாக ஸ்டாலின் அறிவிப்பு குறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதியின் பேட்டி பற்றி நம்முடைய ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் சுப்பிரமணியன் ஸ்ரீனிவாசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கண்டிப்பாக இந்த குழுக்களை அமைக்க வேண்டியது அவசியம், ஜெயலலிதா ஆட்சி என்றைக்கு அரசியல் சட்டம் மற்றும் மரபுகளை கடைபிடித்தது என்கிறார்.
வட சிரியாவில் 20 குழந்தைகள் கொல்லப்பட்ட சம்பவம் போர்க்குற்றம் என்று யூனிசெஃப் கூறியிருப்பது பற்றிய செய்தி குறித்து நமது ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் எல் எம் ஆஷான், வேடிக்கையான செயல், பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுகின்ற வித்தை அமெரிக்காவுக்கு கைவந்த கலை, யுத்தத்தினை உருவாக்குவதும் அமெரிக்காதான், அங்கு உதவி புரிவதாக நாடகம் காட்டுவதும் அமெரிக்காதான் என்கிறார்.
பறவைகளை பாதுகாக்க பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடும் ஈரோடு மாவட்ட வெள்ளோடு கிராமம் பற்றிய காணொலி பற்றி எழுதும் ஃபேஸ்புக் நேயர் ஏ கே கோபால், அருமையான போற்றத்தக்க மக்கள், வாழ்க வளமுடன், நானும் ஈரோடு மாவட்டத்தோடு இணைந்தவன் என்று சொல்லிக்கொள்ள பெருமைப்படுகிறேன் என்கிறார்.
இலங்கையில் முஸ்லிம் விவாக சட்டங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட இலங்கை அரசு உத்தேசித்திருப்பதை பற்றி பேராசிரியர் நுமானிடம் கண்ட பேட்டி குறித்து எழுதும் ஃபேஸ்புக் நேயர் ரபீக் முகமது, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை பற்றி மார்க்க அறிஞர்களிடம்தான் கேட்க வேண்டுமே தவிர ஒரு கல்லூரி ஆசிரியரிடம் போய் கேள்விகள் கேட்கிறீர்களே என்று கேட்கிறார்.
நேருக்கு நன்றி. இந்த பிரச்சனையில் நாம் பேட்டி கண்ட பேராசிரியர் நுஹ்மான் வெறும் பேராசிரியர் மட்டுமல்ல, எழுத்தாளர், கவிஞர் மற்றும் பகுப்பாய்வாளரும் கூட. அந்த வகையில்தான் அவரை தேர்ந்தெடுத்து கேட்டோம். நன்றி.
திருவண்ணாமலை அருகே கோவிலில் தலித்துக்கள் நுழைவதில் பிரச்சனை என்ற செய்தி குறித்து எழுதும் நேயர் ஜேசுராஜா தாமஸ் பரிமளம், சாதியை பிடித்து தொங்கும் ஆதிக்க சாதி என்னும் மனசாட்சி இல்லாதவர்களே, காதல் நாடகம் சரி, கோயிலுக்குள் போக அனுமதிக்காதது எந்த வகை நியாயம் என்கிறார்.
இந்துக்களுக்கு முதலில் ஒரு பொது சிவில் சட்டம் தேவை போல் இருக்கிறது என்கிறார். இதே விஷயம் குறித்து கருத்தெழுதும் மற்றொரு நேயர் பகவத் பொன் கைலாசம்,
சிங்கப்பூரில் தீபாவளி கொண்டாட்ட புகைப்பட தொகுப்பு 6 வண்ண படங்களும் கண்கொள்ளா காட்சியாக இருந்தது, வண்ண புகைப்படங்கள் என்னை பிரமிக்க வைத்தன, அருமை, நன்றி என்கிறார்.
இதே தொகுப்பு பற்றி எழுதும் மற்றொரு நேயர் ராஜா ராஜா, நாங்கள் தீபாவளி கொண்டாடும் சிங்கப்பூர் தமிழர்கள் சிலர் தீபாவளி என்று எழுதுவது வருத்தமாக உள்ளது, சில வட இந்தியர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இங்கு இந்தியை திணிக்க முயற்சிப்பதோடு இங்கு தமிழர்களையும் தமிழையும் கவிழ்க்க நினைக்கிறார்கள், இது தெரியாத சில தமிழர்களும் தீபாவளி என பதிவது வேதனையாக இருக்கிறது என்கிறார். சரி, நேரமாகிவிட்டது மைக்கேல். இத்துடன் இன்றைய நேய நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும், ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலம் பிபிசி தமிழோசையுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேயர்கள் 0858885692 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே.